ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அந்த திருவருள் உணர்வு தங்கி இருக்கின்ற மந்திரம் இருக்கின்றதே, அது நம்முடைய ஊனுடம்பால் நாம சிந்திக்கக்கூடிய மந்திரம் தான். ஊனுடம்புல உள்ள கருவிகள் மூலமாக வாயினாலே அந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கலாம். அந்த கரணங்களாகிய அந்த மனம் உதவியாலே நம்ம சிந்திக்கலாம். ஆகவே இது ஊன் பற்றி நின்ற மந்திரம், உணர்வுரு மந்திரம், திருவருள் தங்கியிருக்கின்ற மந்திரம், ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம். அந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு நாம சாருகின்றோமோ, அந்த அஞ்செழுத்து மந்திர சிந்தனையை எந்த அளவிற்கு நாம் விடாமல் செய்கின்றோமோ, அந்த சிந்தனையை அஞ்செழுத்து சிந்தனையை செய்ய செய்ய அந்த ஞான ஆகாயத்தை பற்றி நிற்கின்ற அந்த வேத நாயகன் நமக்கு தரிசனம் தருவார். தான் பற்றப்பற்ற தலைப்படுந்தானே. அந்த அஞ்செழுத்து சிந்தனையை செய்ய செய்ய பெருமான் நம்மிடம் எழுந்தருளுவார். அந்த பெருமான் எழுந்தருளினால் நாம பேரின்பத்தை பெறலாம். இந்த முறையில் தான் நான் பேரின்பம் பெற்றிருக்கிறேன், அந்த பேரின்பத்தை நீங்களும் பெற வேண்டும். இதுதான் அதுக்குரிய வழிமுறை. இல்லையா, நம்முடைய ஊனுடம்பு கொண்டும் சாரத்தக்க அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை சிந்திக்க சிந்திக்க அந்த வான் பற்றி நின்ற மறைப்பொருள் நம்ம நம்மிடம் எழுந்தருளும் என்று அருமையாக சித்தம்பலத்திலே திருநெல்வேலம் செய்கின்ற பெருமான் நம்பால் எழுந்தருளுவார் என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். ஆகவே அந்த முத்தி இன்பமே மெய்யான இன்பம். சிவ வழிபாடே அந்த முத்திக்கு ஒரே வழி என்ற குறிக்கோள் உயிர்களிடம் ஏற்படுகின்ற முறையிலே, என்ன அந்த குறிக்கோள் உயிர்களுக்கு ஏற்படணும்னா உயிர்களை கட்டி இருக்கின்ற அந்த ஆணவ மலமானது விடுபட வேண்டும். அப்பதான் அந்த முத்தி நிலை அதுக்கு கிடைக்கும். முத்தி அடையணுங்கிற ஒரு கொள்கை வருவதற்கே கொஞ்சம் ஆணவ மலக்கட்டு தளரணும். ஆணவ மலக்கட்டு உறுதியா இருந்தா முத்தி பத்தி சிந்தனையே வராது. முத்தி அடையணும்னா முத்திங்கிறது ஆணவத்திலிருந்து முற்றிலுமா விடுபடுவது. ஆனா முத்தி அடைய வேண்டும், அதுதான் நமக்கு லட்சியம்னு அந்த லட்சியத்தை தெரிந்து கொள்வதற்கே வந்து ஆணவமலத்தினுடைய ஒரு மறைப்பு கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த லட்சியமே ஏற்படும். இல்லையா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எஞ்சி உள்ள அந்த சக்தியும் கழுவதற்கு வழிபாட்டு செய்ய செய்ய கெடுத்துக்கொள்ளலாம். அது அந்த பிடிப்பு இறுக்கமாக இருந்தால் முத்தி பற்றி சிந்தனையே வராது, உலக சிந்தனையோடு நின்றுவிடும். ஆமா, ஏன்னா மற்ற மலங்களிலிருந்து விடுபடுவது அரிது. மாயாமலம் அது உலக மயக்கத்தை ஏற்படுத்தி நம்மை தனக்குள் அமிழ்த்தி வைக்கின்றது. எது மாயாமலம்? கண்மமலம் அது இருவினை, அது நமக்கு இன்ப துன்பங்களை நமக்கு ஏற்படுத்தி அது நம்மை பிணிக்கின்றது. நம்ம தெரிந்து கொள்ளலாம், சரி ஏதோ ஒரு முன்வினைதான். வினையை பற்றி தெளிவா படிக்காதவர்கள் கூட அனுபவத்திலேயே ஓரளவு இந்த வினை கொள்கையை நெருங்கி விடுகின்றார்கள். இல்லையா, இது எனக்கு நேரம் சரியில்லை, அதான் இப்படி எல்லாம் நடக்குது. தன் முயற்சிக்கும் மீறி பெரிய பலன்கள் கிடைத்தால் ஏதோ ஒரு நல்ல நேரம், ஏதோ ஒரு முன்னை புண்ணியம், முன்னோர்கள் செய்த புண்ணியம்னு உலக அனுபவத்தில எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லையா, கடவுளே இல்லைங்கிறாங்க சிலரு. அவங்க என்ன சொல்றாங்க, தர்மம் தான் வெல்லும், வாய்மை தான் வெல்லுங்கிறாங்க. இல்லையா, அது எப்படி வெல்லும்? அறங்கள் எல்லாம் நல்வினைகள். எந்த வினையா இருந்தாலும் அந்த வினை ஜடம் தானே. ஒரு ஜடம் எப்படி வெல்ல முடியும்? இல்லையா, அப்ப தர்மத்தை தான் வெற்றி பெற செய்வான், செய்ய வைப்பான் இறைவன் அப்படிங்கறது நம்ம கோட்பாடு தான். அது இறைவன்கிற கோட்பாடு வராட்டாலும் அந்த வினை அளவு சிந்தனைக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. உலக மயக்கம், வினைகள் நம்மை பந்தப்படுத்துவது, இதெல்லாம் கொஞ்சம் நாம அனுபவத்தில் புரிந்து கொள்ளலாம். ஆனா ஆணவமலம் என்று என்பதை பற்றி புரிந்து கொள்வது என்பது மிக அரிது. ஆணவத்திலிருந்து விடுபடுவது மிக அரிது. அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஆணவமலம் என ஒன்று இருக்கிறது என்று புரிந்து கொள்வதே மிகவும் அரிது. அது இருக்கிறது, ஏன்னா சித்தாந்த செய்வதை தவிர வேற எந்த சமயத்திலையும் ஆணவமலம்ங்கிற கோட்பாடே இல்லையே. இது ஒன்றே நமக்கு தெளிவாகிறது அல்லவா, ஆணவமலம் இருக்கிறது என்று நாம புரிந்து கொள்வதே மிகவும் அரிது. அப்புறம்லாம் அதுல இருந்து விடுபடுவது என்பது வேற அதுக்கு மேல உள்ளது. அது இருக்கிறது புரிந்து கொள்வதே அரிது. அவ்வளவு நுணுக்கமான ஒன்று அது. எது நம்ம வீடு பேரு நிறைய சமய நெறிகள் சொல்கின்றன. ஆனா வீடு வேறு என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நம்மை பந்தப்படுத்துவது எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வீடு பேர் என்பது பந்தத்திலிருந்து விடுபடுவதுதான் வீடு பேரு. அப்ப முதல்ல பந்தம் என்பது என்று நமக்கு எது மூல பந்தமாக இருக்கிறது என்பதை தெளிவு வந்தாதான் வீடு பேரை பற்றி தெளிவாக சொல்ல முடியும். சித்தாந்த சைவத்தில்தான் சித்தாந்த சைவ நிறைய பின்பற்றினாதான் வீடு பேரு கிடைக்கும் என்று சைவ நூல்கள்லாம் ஏன் சொல்கின்றன. ஏன்னா சித்தாந்த சைவ சமயத்தில்தான் எது நமக்கு மூல பந்தம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. எது பந்தம் தெரிஞ்சாதானே அதிலிருந்து விடுபட்டு வீடு பேர் அடைய முடியும். ஆணவமலம் என்பது பற்றியே அறியாமல் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபடுவது எப்படி இல்லையா? ஆகையினாலே ஆணவமலம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதே மிகவும் அரிது. அதற்கே கொஞ்சம் அந்த மலமறிப்பு கொஞ்சம் குறைந்தால்தான் அது பற்றிய சிந்தனைகளை செய்து ஆகா இது சரிதான் ஆணவமலம் ஒன்று இருக்குது திருவருள் பயன்ல இருள்மல நிலை கொஞ்சம் மலமறைப்பு குறைந்தால்தான் திருவருள் பயன் நூலை கையில எடுப்பாங்க இருள்மல நிலையை படிப்பாங்க புரிந்து கொள்வாங்க. அது கிட்ட வர்ற வரைக்கும் ஆணவ மலத்து உண்மை புரிவது அரிது. என்ன அதுதான் கொஞ்சம் எளிதாக உள்ளது. அதுக்காக சொல்றேன் பொதுக்கு இருக்கு சித்தியாரும் இருக்கு அவையெல்லாம் பெரிய நூல்கள். அப்படியெல்லாம் பார்த்தாலே இவ்வளவு பெரிய நூல் நாம என்னைக்கு படிக்கிறதுன்னு மூடி வச்சிருவாங்க. திருவருள் பயனுக்கு வந்தால்தான் என்ன தெரியும் அப்படின்னா பதிமூது நிலை சரி பத்து குரல் தானே படிப்போம் அப்புறம் உயிரவை நிலை பத்து குரல் படிப்போம் அடுத்த அளவு இருள்மலை நிலை இங்க வந்தாதான் அவர் கேட்பாரு இல்லையா ஆணவ மலம் இல்லாட்டா ஏன் நமக்கு துன்பம் வரணும் அப்படின்னு கேட்டு இப்படி படிப்படியா கேள்விகளை எல்லாம் எழுப்பி ஆணவ மலம் என்று ஒன்று உள்ளது அதுதான் நமக்கு மூல பந்தம் அதிலிருந்து விடுபட்டு விட்டால் நமக்கு துன்பமே இல்லை. ஆனா அதிலிருந்து விடுபட்டு விட்டால் துன்பம் இல்லை அவ்வளவுதானே ஒழிய இன்னும் நமக்கு துன்பம் இல்லாம இருக்கிறது மட்டும் போதாத இன்பமும் வேண்டும். முதல்ல அப்படிதான் தெரியும் துன்பம் கஷ்டம்லாம் தீந்தா போதும் எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாங்க அப்படிதான் சொல்லுவோம் கஷ்டமா இருக்கும் இல்லையா. தீந்த பிறகு அப்புறம் எனக்கு அந்த இன்பம் வேணும் இந்த இன்பம் வேணும் என்ன பாரு அவங்க எல்லாம் எப்படி இருக்கான் பாரு அப்படி மாறுத்தாரு இல்லையா. கஷ்டத்துல வந்து நமக்கு சீட்டு கிடைக்கல நின்னு வர்றோம் நின்றுட்டு வர்றது மட்டும் இல்ல நெரிசல்ல நின்றுட்டு வரோம் இல்லையா. எனக்கு சீட்டு கட்சியெல்லாம் மறுபடியும் இந்த நெரிசல் குறைஞ்சா போதும்னு நினைப்பான் முதல்ல. ஆனா நெரிசல் குறைஞ்ச பிறகு என்ன பாரு பாருங்க ஐயா இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க நான் மட்டும் இப்படி நின்றுட்டு வர வேண்டியிருக்கேன் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அப்புறம் ஒரு சீட்டு கிடைச்சாலும் அந்த சீட்டு கிடைச்சா தேவலாம் இது பாருங்க இருந்த ஓரத்துல இருந்துகிட்டு பத்து திரும்பும் போதெல்லாம் தள்ளி விடுது அங்க கிடைச்சா நல்லா இருக்கும். அதனால நமக்கு ஏன் சொல்றேன்னா துன்ப நீக்கம் மட்டுமே நம்முடைய குறிக்கோள் அல்ல இன்பத்தையும் நம்ம விரும்புகின்றோம். அந்த துன்பத்தினுடைய தாக்கத்தினால முதல்ல அது நீங்கினா போதும் என்று நினைத்தாலும் முடிவாக நாம் இன்பத்தையும் விரும்புகின்றோம் என்பதுதான் நம்ம அனுபவத்தில் நாம அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை. ஆகவே அந்த அனுபவத்தை அந்த துன்ப நீக்கத்திற்குக்கான துன்ப நீக்கத்துக்கும் இன்ப ஆக்கத்திற்கும் நமக்கு என்னென்ன நடக்கணும்னா அந்த மும்மலங்களும் நீங்கணும் மூலமலம் ஆணவ மலம் அது நீங்கணும். கள்ளமல கட்டகல ஆணவ மலத்தை கள்ளமலம் என்று சொன்னார் அதுதான் எல்லா துன்பங்களும் காரணமா இருக்குது. ஆனா அது தன்னையே காட்டாமல் இருக்கிறது அதனாலதான் அதுக்கு கள்ளன்னு அடைமொழி கொடுத்தார். தன்னையே காட்டாமல் எல்லா துன்பங்களையும் நமக்கு செய்கிறது. இருள் நமக்கு துன்பம் செய்யக்கூடியதுதான் என்ன இருள் நமக்கு துன்பம் செய்ய துன்பம் தரக்கூடியதுதான். ஆனாலும் இருள் தன்னை மறைப்பதில்லை எங்கும் இருளாக இருக்கிறதே என்று நாம தெரிந்து கொள்கிறோம். ஆனா ஆணவ மலம் என்ன இருளையெல்லாம் தாண்டி நமக்கு துன்பங்களை செய்யக்கூடிய துன்பம் ஏன் விளையுது தீவினையினால்தானே விளையுது துன்பம் தீவினை இல்லாட்ட துன்பம் இல்லையே அப்படின்னா அந்த தீவினையிலும் விருப்பத்தை ஏற்படுத்துவது ஆணவ மலம் இல்லையா. தீவினை செய்யறான் ஏதோ ஒரு கட்டாயத்துக்காகவும் செய்யறான் இல்ல விரும்பிதான் செய்யறான் நிறைய பேர் இல்லையா. அப்ப அந்த தீவினை மேல ஏன் அவனுக்கு அவ்வளவு விருப்பம் உழைத்து சம்பாதிப்பதை விட அப்படியே எங்கேயாவது போற போக்குல சுருட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு நாட்டம் வருவதற்கு காரணம் என்னன்னா அந்த மலமறைப்பு அது வலுவாக இருக்க போய்தான் அது இந்த மாதிரியான விபரீத உணர்வுகள் எல்லாம் விளைகின்றன. ஒருவரிடம் ஏற்படுகின்ற விபரீத உணர்வுகளுக்கெல்லாம் அந்த மன மறைப்பு தான் காரணம்.
விபரீத உணர்வுகளை ஏற்படுத்துகின்ற ஆணவம் தன்னுடைய இருப்பினை காட்டிக்கொள்வதே ஒருவருடன் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருவருடன் காட்டாது இருந்தது இருவருடையும் காட்டாது தன்னையும் காட்டும். தன்னையே காட்டாமல் இருந்து கொண்டு எல்லா தீமைகளையும் விளைவிப்பதனாலதான் இந்த கள்ள மலம் என்று கூறினார். இது உயிர் கட்டாக இருக்கின்றது. கட்டு என்று சொல்வது என்னன்னா உயிருடைய சுதந்திரத்தை தடுக்கிறது. இருளை வந்து கண்ணுக்கு ஒரு கட்டுன்னு சொல்லலாம். கையில வச்சு கைகால்களை கட்டி போட்டுட்டா கைகளும் இயங்க முடியாது, கால்களும் இயங்க முடியாது. கட்டுன்னா என்னன்னா ஒரு பொருளை அதனுடைய வேலையை செய்ய விடாம தடுப்பது. இந்த கட்டை தான் வடமொழியில பந்தம்னு சொல்றோம். ஒரு பொருளை அதனுடைய வேலையை செய்ய விடாம தடை செய்வது தான் கட்டு பந்தம் என்பது. கண்ணை வந்து இவள் எழுந்தியாது காண தன்மையுடையது கண். ஆனா இவள் என்ன செய்து காணதன்மையுடைய கண்ணை காண விடாமல் தடுக்கிறது. அப்போ இருளானது கண்ணுக்கு ஒரு பந்தம். அதனுடைய கட்டு என்னும் போது நம்ம கையால கட்டுறது மட்டும் நினைப்போம், கையால கட்டுறது மட்டும் இல்லை இது தடை செய்வது பந்தப்படுத்துவது இதுதான் பார்க்கணும். அப்போ கண்ணு காணதன்மையுடைய கண்ணை காண விடாமல் தடுப்பது இருள். ஆகவே இருள் கண்ணுக்கு ஒரு பந்தம். அதுபோல அறிந்தன்மையுடைய உயிர்களாகிய நம்மை அறிய விடாமல் தடுக்கிறது இந்த ஆணவம். ஆகவே ஆணவம் வளம் நம்முடைய அறிவுக்கு பந்தம். தேவன நிலையில் ஒன்றையும் அறிய விடாமல் தடுக்கிறது. சகல நிலையில் தீயவற்றை எல்லாம் நல்லவையாகவும் நல்லவற்றை தீயவையாகவும் திரள அறிய செய்யும். சகல நிலையில பெருமான் வந்து இந்த நடுவரளவு உணவுகள் எல்லாம் கொடுத்து தத்துவ கருவிகள் எல்லாம் கொடுத்து மரமரைப்பை கொஞ்சம் போகிறாங்க, கொஞ்சம் தான் போகிறாங்க. ஆனா எண்ணி உள்ள மரம் என்ன பண்ணுது மறைஞ்சாங்கள் வந்து ஒன்றை திருதொன்றாக நல்லதை செய்யவாகும் செய்யவே நல்லதாக அனித்தத்தை மிச்சமாகவும் இப்படி விளங்கிய அறிவை நல்ல முறையில விளங்க விடாமல் தத்துவ கருவிகளால் மலமரைப்பு குறைந்து கொஞ்சம் அறிவு விளங்குகிறது. விளங்கிய அறிவு செம்மையாக விளங்க விடாமல் விளங்கிய அறிவை வீணடிக்கின்ற முறையிலே அது ஆணவம் செய்வது கடலே. அது ஆற்றல் மிகவும் ஆற்றல் வாங்கியது ஆணவத்துடைய ஆற்றல் சாதாரணமானது அல்ல. அதனாலதான் சிவவழிபாடு அவசியம் பண்ணணுங்கிறாங்க. மரம் மிகவும் ஆற்றல் கொண்டதுதான், அது நீங்குவது அறிவு எல்லாம் உண்மைதான். ஆனால் சிவபெருமானுடைய திருவடியை நம்ம தார தார அந்த மரமரைப்பு நம்மளுக்கு நீங்கிக்கொண்டே வரும். அது ஒரு படிமுறை நிகழ்வு. உடம்புக்கு ஒரு நோய் வந்தாலே பாருங்க படிமுறையில தான் நிகழ்வு. நீங்களால அது சரியான மருத்துவம் நம்ம சொல்றோம். உடனே நீங்களும் ரொம்ப வந்து அளவு சரியமான உடம்பு தாங்க முடியாத அளவுக்கு டோஸ் எல்லாம் சாப்பிட்டா அது வந்து சரியான முறை அல்ல. இது நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்கிறோம். அந்த மாதிரி கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய உடம்புக்கு வரும் நோயை படிமுறையில நீங்களும் போது அனாதிதொட்டே இருக்கக்கூடிய இந்த ஆணவ பிடிப்பு நீங்கன்னா அதுவும் படிமுறைகளான நிகழ முடியும். அதனாலே நினைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றும் கடத்தி அடைய வேண்டாம். இந்த வழிபாட்டை செய்ய செய்ய இது வந்து நாம் விடுபட்டு கொண்டே வருவோம். இந்த ஆணவனத்தை நாம் நேரடியா உணர முடியாது, ஆனால் இதுல இருந்து விடுபடுவோம் தான். நமக்கு உயர்வு நல உயர்வு கிடைச்சதுனாலே இதுல இருந்து விடுபடுவோம் தான். அதான் நாலு நாள் உயர்வதோ நன்மையை பெறுவரே என்று காணப்பேர் வருகிறது. நாலு வழிபாடு செய்வதற்கு நாலு நாள் நன்மை பெறும் காணப்பேர் வருகிறது. எட்டாவது வழிபாடுகளை கொடுத்திருந்தார். கண்டமர கட்டகளை கண்டமர கட்டகளுக்கு ஒரு வழிமுறையை பெருமாற்றம் உயிர்கள் வினைகளையும் செய்யுமாறு அந்த உயிர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். உயிர்கள் வினையை செய்யணும், வினைப்பழங்களை அனுபவிக்கணும். அனுபவிச்சு முடிவில் அந்த வினைப்பழங்களில் அது பற்று விட வேண்டும். அப்போ அந்த உயிர்களுக்கு இருவினை ஒப்பு ஏற்படும். அப்போ அந்த ஆணவ மலத்தின் வலிமை கூன்றும். கள்ளமல கட்டகளுக்கு இதுதான் வழிபடும். வினைகளை செய்ய வாய்ப்பு கொடுத்து வினைகளை செய்து வினை பயன்களை அனுபவித்து அந்த வினை பயன்கள் இருவகை இன்பம் கொடுப்போம். அந்த இருவகை பயன்களிலும் சம நோக்கம் இன்பமாக தான் தெரியும், இன்பமாக தான் தெரியும், இதெல்லாம் வினை பயன் என்று அவர்களை அது முதலே அந்த அனுபவம் வராது, அந்த அந்த நோக்கம் வராது. இயல்பாக எல்லாருக்கும் இன்பத்துல விருப்பமும் இன்பத்துல விருப்பம் தான் வரும். ஆனா அது அனுபவிக்கு அன்புக்கு ஒரு பக்குவ முதிர்ச்சி வரும்போதுதான் இன்பம் இன்பம் ரெண்டு வினை என்று அவருக்கு சம நோக்கு வரும். சம நோக்கு வருகின்ற காலம் தான் இருவினை ஒப்புது. இப்போனா அந்த கள்ளமலை கட்டு வந்து அவிழ்க்க முடியாது. மீதி உள்ள அந்த கட்டு அவிழ்ப்பதற்கு தான் பொதுவாக வரும். ஓரளவுக்கு கள்ளமலை கட்டை வந்து வினை பயன் போட்டு இருவினை ஒப்பு ஏற்படுத்தி நீக்குகிறார். மிச்சம் மீதி உள்ள ஆனவங்களை மலபரிவாக ஏற்பட்ட பிறகு மிச்சம் மீதி உள்ள மலசக்தியை ஒடுப்பதற்கு தான் உருவாக இருக்கின்றார். அந்த முறையில தான் மலக்கட்டிலிருந்து உயிர்கள் விடுபட முடியும். கள்ளமலை கட்டல காதலுடன் பல்வினைகள் உள்ளி அருந்தி விருப்பத்தோடு வினைகளை செய்து காதலுடன் விருப்பத்துடன் பல்வினைகள் அதாவது நீங்குவதற்கு அறிய வினைகள் பழமையான வினைகள் வினையை செய்தால் அதனுடைய பயனை தவிர்ப்பது என்பது அறிவு. அதனால வல்வினைகள் என்று சொன்னார். வல்வினைகள் உள்ளி அருந்தி உள்ளி என்பது உள்ளி என்பது கருதி நினைந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது என்பார்கள். உள்ளி அருந்தி உவர்ப்பு உறவை உவர்ப்பு என்பது பற்றின்மை பற்றின்மை உறவே என்பது உறவை பற்று நீங்குவது. அதுக்காகத்தான் என்ன பண்றார், கொள்ளும் தனுவாதி நான்கும் தருவநிலை ஆகும். கொள்ளப்படுகின்ற தனு முதலிய நான்கையும் பெருமான் நமக்கு தருவதில்லை என்றார், உயிர்களுக்கு தருவதில்லை என்றார். உணும் ஆறு உயிர்கள் உணும் என்றால் உண்ணும் என்பதனுடைய தொகுத்தல் உண்ணும் இல்லையா. உண்ணும் மூணு குழியின் போட்டா அது வந்து சாப்பிடும் அர்த்தம், ரெண்டு குழியின் போட்டா நினைக்கும் அர்த்தம். உணும் ஆறுவீர்கள் தான் கருது கருது கருதப்படும் ஆறுவீர்கள் கருதப்படும் ஆறுவீர்கள். ஒரு கால் தனுமருள்தான் தீராது எனவே ஒரு கால் ஒரு கால் ஒரு கால் தனுமருள் தீராது. தனுமருள் என்று சொன்னார் என்னது தனுமருள் என்று சொன்னார் உடல் மயக்கம் உடல் சார்ந்த மயக்கம் உடல் சார்ந்த மயக்கத்திலிருந்து ஒருபோதும் உயிரை நதியாது ஈடுபடாது. பெருமான் எப்படி இந்த உடல்களை கொடுப்பார் அப்படின்னா எப்படி எப்படி உடல்களை கொடுத்தால் இந்த உயிர்கள் அந்த இன்ப துன்பங்களை ஒன்றாக ஒரே நோக்கில் கருதி அவற்றின் பற்றை விட்டு அந்த இருவினை ஒப்புக்கு அந்த உயிர்கள்லாம் உயருமோ எப்படி எப்படி அடுத்தடுத்த பிறவிகள் வழங்கினால் இந்த உயிர்கள் இருவினை ஒப்பை நோக்கி உயருமோ அதற்கு ஏற்றபடிதான் எடுத்துவாராம் உடல்களை வழங்குவார். எனக்கு அப்படி உடல்கள் தான் நல்லா இருக்கும் இப்படி உடல் நல்லா இருக்கும் எனக்கு பல விருப்பம் அதுபடி வழங்க மாட்டேன் இல்லையா. எனக்கு வந்து ஏன்னா இன்ப நிலை கொள்கைங்கிறது எனக்கு ஏற்படலை இல்லையா. முத்தி தான் முடிவான இன்பங்கிறது எனக்கு ஏற்படலை. நான் உலகத்துல அப்படி உடனே இப்படி உடனே நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு அதுபடி அப்படி உடனே இப்படி உடனே கேட்டுட்டு இருப்பேன். ஆனா உயிர்கள் விரும்பும்படியெல்லாம் அப்படி ஓட மாட்டாங்க. எப்படி எப்படி திறமைகளை கொடுத்தால் இந்த உயிரானது இருவினை ஒப்பு நிலையை நோக்கி உயர்வோம் அந்த முறைப்படி உலகளை வழங்குவார். அப்படி வழங்கவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் உயிர்கள் இந்த உடல் மயக்கத்திலிருந்து உலக மயக்கத்திலிருந்து உள்ள முடியாது. உயிர்கள் கேட்கும் மாதிரியே உயிர்களுக்கு உதிட்டு இருந்தா அந்த உயிர்களுக்கு மீண்டும் மீண்டும் உலக போகத்திலேயேதான் நாட்டம் இருக்கும் முடிய உலக மயக்கத்திலிருந்து அதை ஒருபோதும் விடுவ முடியாது. ஆகையினாலே எப்படி எப்படி திறவிகளை கொடுத்தால் உலக மயக்கத்திலிருந்து விடுபட்டு இந்த உயிர்கள் இருவினை ஒப்பு உயர்வோம் அந்த முறையில் தான் என்ன செய்வார் திறவிகளை கொடுப்பார். உணுமா உயிர்கள் ஒரு கால் கண்மருள்தான் தீராதனவே திருவிழா போடணும். கணு மருள் இருக்கணும் மருள்னா மயக்கம் கணுனா உடம்பு உடல் சார்ந்த மயக்கம் உடல் சார்ந்த மயக்கம் தீராது. இந்த மாதிரி இருநூறு வருவதற்கு ஏற்ற முறையில் திறவிகளை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உயிர்களுக்கு உலக மயக்கம் ஒருபோதும் தீராது. எனவே திருவிழங்கொண்டு அந்நிறைவு பேராமல் நின்று அந்நிறைவுனா என்ன முன்னாடி சொல்லியிருக்காங்கல்ல எள்ளுக்குள் என்ன என எங்கும் நிறைந்துன்னு அந்த நிறைவு எள்ளுக்குள்ள என்ன எப்படி நிறைந்திருக்கோ அத மாதிரி உயிர்கள் தோறும் நிறைஞ்சிருக்கலாம் இல்லையா அந்த நிறைவிலிருந்து நீங்காமல்
பேராதுன்னா நீங்காது, நிறைவு பேராமல் நின்று பிரியாத ஆறுயிர்கான் தம் நிறைவிலிருந்து ஒருபோதும் பிரிய முடியாத ஆறுயிர்களுக்காக ஐந்தொழிலியாம் செய்தும் நாம் ஐந்தொழில்களையும் செய்வோம் என்று தாமே திருவுள்ளம் கொண்டு ஐந்தொழிலியாம் செய்துமென அன்றே நியமித்து தந்ததனால் ஐந்தொழிலும் தானகலா எந்த என நின்றோம். அதனாலே உயிர்களுக்கு அவற்றின் வினைக்கு ஏற்ப உடல் பிறவிகளை வழங்கினால் அன்றி அந்த உயிர்களுக்கு இருவினை ஒப்பு என்பது வராமல் போய்விடும், உலகமயக்கம் தீராத ஒன்றாக ஆகிவிடும். எனவே இருவினை ஒப்பு வருவதற்கேற்ற முறையிலே இந்த உயிர்களுக்கு உடல் உலகங்களை படைத்துக் கொடுப்போம் என்று தானே திருவுள்ளத்தில் முடிவெடுத்து அதற்கு ஏற்ற முறையில் இந்த உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்வோம். உடல் உலகங்களை படைத்துக் கொடுத்தல் அதான் படைத்தல் இல்லையா, அந்த வினைப்போகங்களை அனுபவிக்க செய்தல் காத்தல். அப்புறம் வினைப்போகங்களிலே அந்த உயிர்கள் மீண்டும் மீண்டும் பொருந்தி இழைத்து போவதனாலே இழைப்பாற்றுவதற்காக ஒடுக்குதல் அது அழித்தல். அதுக்கப்புறம் அந்த உயிர்களுக்கு போகங்கள் ஊட்டும் போது மறைந்திருந்து ஓட்டுகிறான் அந்த உயிர்கள் அறியாத வண்ணம் இல்லையா, அது மறைத்தல் தொழில். அப்புறம் அந்த இன்ப துன்பங்களிலே சம நோக்கு வருதலாகிய இருவினைப்பு வந்த பிறகு குருவாக எழுந்தருளி ஆட்கொள்கின்றான் அது அருளல். இவ்வாறு இந்த ஐந்தொழில்களையும் உயிர்களுக்காக செய்வோ என்று தானே தனக்கு நியமித்துக் கொள்கின்றான். எந்த ஒரு தொழில் செய்பவரும் இன்னொருத்தர் தான் செய்வார் நியமித்திருப்பான் இல்லைங்களா. ஒரு ஒரு எந்த ஒரு தொழில் செய்பவனும் இன்னொருவனால் நியமிக்கப்பட்டவர் தான், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கட்டும், எடுத்த உடனே அந்த பெரிய போஸ்டுக்கு அவர் வந்தவர் இல்லையே இல்லையா. அதுக்கு கீழே உள்ள போஸ்டன் வந்து பதவி உயர்வு பண்ணி தான் வந்திருப்பார். கீழே உள்ள போஸ்டும் ஒருத்தர் நியமிக்கப்பட்டுத்தானே வரார், பதவி உயரும் ஒருவனால் கொடுக்கப்பட்டுதானே அடைகிறார். நாட்டுக்கே தலைவரானாலும் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் நியமிக்கத்தான் படுறார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, சிவபெருமான் ஒருவர் தான், யாராலும் நியமிக்கப்படாமல் தானே தன்னை ஐந்தொழில் செய்யும் தலைவனாக நியமித்துக் கொள்கிறான். ஐந்தொழில் செய்யுங்கள் என்று அவரை யார் கேட்க முடியும், கேட்க முடியுமா? உங்களுக்கு நேரில் இருந்து டியூட்டியா ஐந்தொழில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு டியூட்டியை கொடுத்து, சரி இவ்வளவு காலம் ஐந்தொழில் செஞ்சிருக்கீங்க எத்தனை உயிர்கள் முக்தி பெற்றிருக்கு எனக்கு கணக்கு வேணும் அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா பெருமான? அப்ப அவர் ஐந்தொழில் செய்தாரேன்னா தன்னைத்தானே ஐந்தொழில் செய்யும் தலைவனாக நியமித்துக் கொள்கிறார். என்ன அருமையா சொன்னார் பாத்தீங்களா, ஐந்தொழிலியாம் செய்தும் செய்தும் என்றால் செய்வோம் தன்மை, அது தன்மை வினை செய்தும் என்றால் செய்வோம் அர்த்தம். ஐந்தொழில் யாம் செய்தும் யாம் ஐந்தொழிலை செய்வோம் என அன்றே நியமித்து தந்ததனால் தன்னைத்தானே இந்த ஐந்தொழிலில் நியமித்துக் கொண்டதனால் ஐந்தொழிலும் தானகளா எந்த என நின்றோர் ஐந்தொழிலிருந்து நீங்காத எம் தந்தையாக விளங்குகின்றார் என்று சிவபரம்பொருளின் இயல்புகளை சொல்லிக் கொண்டு வருகின்றார். இப்படி இப்படிப்பட்ட சிவபரம்பொருள் தான் குருவாக எழுந்தருளி வருவார் அப்படின்னு சொல்ல வருவார், அடுத்தால சொல்ல வரார். அந்த இயல்புகளை சொல்லிட்டு இருக்கிறார். எப்படி என்று தன்முனைப்போடு தேட முனைந்த அயனுக்கும் ஆளுக்கும் எட்டாதவராக இந்த பெருமான் இருந்தாரோ அந்த மாதிரி எல்லா உயிர்களின் அறிவிலும் நீங்காமல் இருந்து அந்த உயிர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி இருந்து கொண்டு அந்த உயிர்களுக்கு முத்து இன்பமாகிய கொள்கை ஏற்படத்தக்க முறையிலே அந்த உயிர்களின் அந்த முத்து இன்பத்துக்கு தடையாக உள்ள கள்ள மலம் நீங்க வேண்டும், அதன் பொருட்டு அந்த உயிர்கள் இருவினைகளை செய்து பலன்களை நுகர வேண்டும், நுகர்ந்து நுகர்ந்து இருவினை பயன்களிலும் பற்று நீங்க வேண்டும், அதன் மூலம் மலபரிவாகம் ஏற்படும் சத்தினிபாதம் ஏற்படும், இவற்றெல்லாம் ஏற்படுத்துவதற்காக இந்த உயிர்கள் மாட்டு ஐந்தொழில் செய்வோம் என்று தன்னைத்தானே நியமித்துக் கொள்கின்றார். அப்படி நியமித்துக் கொள்கின்ற என் தந்தை அவர் என்ன பண்றார் அப்படின்னா ஐந்தொழிலின் தொடக்கத்தை சொல்றார். அடுத்த பகுதியில ஒடுக்கம் நிகழ்த்தியிடும் கேவலத்தில் ஒன்றும் அனுபவ தீர்வு உண்ணவே, அதாவது உலகங்கள் எல்லாம் ஒடுங்கிய நிலை, மகாசங்கார காலம், ஊழி பெருங்காலம், அந்த காலத்துல என்ன உயிர்கள் எல்லாம் எந்த நிலையில இருக்கும், கேவல நிலையில. உலகமெல்லாம் ஒடுங்கிட்டதுன்னா, உலகமெல்லாம் ஒடுங்காம இருந்ததுன்னா நாம இப்போ தகல நிலையில இருக்கிறோம், உலகமெல்லாம் ஒடுங்கிட்டதுன்னா அது கேவல நிலை அல்லவா. அந்த கேவல நிலையிலே சுவாமி என்ன பண்றாருன்னா மேற்கொண்டு ஒடுங்க, அது வந்து ஒரு எப்படி பிறர் இந்த உலகம் எப்படி நிரந்தரம் அல்ல தற்காலிகம்னு சொல்றோமோ அத மாதிரிதானே உலக ஒடுக்கமும் தற்காலிகமானது தானே இல்லையா? திரும்பவும் இந்த உலகத்தை என்ன செய்ய போறாரு? ஒடுங்கின உலகத்தை பறைக்கத்தான் போறாரு. ஆகவே ஒடுக்கமும் தற்காலிகமானதுதான். அப்போ என்ன பண்றார்? திருவுலகத்திலே சிந்திக்கின்றார், மீண்டும் உலகத்தை எந்த மாதிரி தோற்றுவிக்கணும், எந்தெந்த உயிர்களுக்கு எந்தெந்த மாதிரி பிறவி வழங்கணும். ஏன்னா இன்னும் இந்த உயிர்களை அனுபவிக்க வேண்டிய வினைப்போகங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த அனுபவங்களுக்கு எல்லாம் தீர்வு காணணும். அந்த ஒன்றும் அனுபவ தீர்வு உண்ணவே அதை சிந்திக்கின்றார். அப்போ அதுக்கு சிந்தித்து சரி என்னென்ன மாதிரி உலகங்களை படைப்போம் அப்படின்னு சொல்லி தம்முடைய சக்தியால் தானே எல்லா தொழிலும் செய்தார். அந்த சக்தியை ஐந்தாக விளங்குகின்றது. சுவாமி உலக படைப்பை தொடங்கும் போது அந்த சிவசக்தி ஐந்தாக விளங்குகின்றதான். எப்படி ஐந்தாக விளங்குகின்றது என்று சொன்னால் அது உங்களுக்கு தெரியும். பறை, ஆதி, இச்சை, ஞானம், கிரியை என்று ஐந்தாக விளங்கு. ஆகவே குன்றாத தன் அருள், அருள்னா அவருடைய சக்தி, அருளது சக்தியாகும் அறந்தனக்கு என்றார்கள். குன்றாத தன்னருள் ஓர் ஐந்தாய் தயங்குதல் கண்டு. தயங்குதல்னா இப்ப நாம வந்து கொஞ்சம் ஒரு வேலை செய்து போய் தயங்குறோம் அப்படின்னு ஆங்கிலத்துல ஹெசிடேஷன் சொல்லுவோம். அந்த தயக்கம் அல்ல, தயங்குதல்னா இங்க விளங்குதல்னு அர்த்தம். அவ்வளவுதான். தன்னருள் ஓர் ஐந்தாய் தயங்குதல் கண்டு, விளங்குதல் கண்டு, அந்த தன்னுடைய அருட்சக்தியை ஐந்து வகையாக விளங்குதல் கண்டு. ஆங்கதனை மண்ணுருவமாக மருவியே, அந்த அருட்சக்தியே தனக்கு நிலைபெற்ற உருவமாக கொள்கின்றார். சின்னமுறும் காரணங்கள் மேவி, சின்னமுறும்னா வேறுபட்டு விளங்குதல், சின்னம்னா வேறுபடுதல்,